கட்டாக்ஷ சதகத்துடைய 42வது ஸ்லோகம். வைமல்யம் அன்வகம் அனஞ்சனதாஞ்ச பூயா ஸ்தைரியஞ்ச பக்த ஹிருதயாய கதம் ததாதி. பக்தருடைய ஹிருதயத்துக்கு தூய்மையும் ஈஷிக்காத தன்மையும் ஸ்தைரியம் அந்த உறுதியான பக்தியும் உன்னுடைய கட்டாக்ஷ கொடுக்கறது அப்படின்னு சுவாமிகளுடைய வாழ்க்கையிலேருந்து நிகழ்ச்சிகள் சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த விஷயங்களை யோசிக்கும் போது சுவாமிகள் எவ்வளவு வைராக்கியம் இருந்தா அப்படிங்கிறது இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் ஞாபகம் வந்தது. 41வது ஸ்லோகம் கட்டாட்சதகத்தில் காமாட்சி சந்ததமசௌ ஹரிநீலரத்னஸ்தம்பே கட்டாட்சருச்சி புஞ்சமயே பவத்யாஹ பத்தோபி பக்தி நிகழைஹி மம சித்தஹஸ்தி ஸ்தம்பஞ்ச பந்தமபி முஞ்சதி ஹந்த சித்திரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். காமாட்சி சித்தஹஸ்தி என் மனமாகிய யானை உன்னுடைய கட்டாட்சத்தினுடைய காந்தி அப்படிங்கிற அந்த கட்டாட்சத்துடைய காந்தி ஹரிநீல ரத்னஸ்தம்பே இந்திரநீல ரத்னங்களால் ஆன ஒரு தூண் போல் இருக்குது. அந்த கட்டாட்சத்துடைய வர்ணம் அந்த இந்திரநீல வர்ணமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை ஒரு தூணாட்ட சொல்லி என் மனமாகிய யானையை உன்னுடைய கட்டாட்சத்தினுடைய ஒளி என்ற தூணிலே பக்திங்கிற கயரால் கட்டினோன்னே தூண் ஒன்று இருக்குது, கட்டு ஒன்று இருக்குது. என்ன ஆச்சரியம், ஸ்தம்பஞ்ச பந்தமபி முஞ்சத்தி ஹந்த சித்திரம். என் சித்தம் ஸ்தம்பம்னா வேனிட்டின்னு அர்த்தம், ஒரு பந்தாவிடுறது ஈகோ, பந்தம்னா உலகத்தை அட்டாச்மெண்ட், இது ரெண்டுத்தையும் விட்டுடுறது. அந்த ஸ்தம்பம்ங்கிற வார்த்தைக்கு கம்பம்னு ஒரு அர்த்தம், கம்பத்தில் யானையை கட்டியிருக்கா, சங்கிலியால் கட்டியிருக்கா, இவர் பக்திங்கிற சங்கிலினால் என் மனசை உன்னுடைய கட்டாட்சங்கிற தூணில் கட்டினோன்னே அந்த ஸ்தம்பங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் வேனிட்டிங்கிற கர்வம். அந்த கர்வத்தையும் பந்தம் அப்படிங்கிற உலகத்தில் இருக்கிற அட்டாச்மெண்ட் இந்த சங்கிலிங்கிற வார்த்தைக்கும் அந்த பந்தங்கிறதுக்கு அர்த்தம் சங்கிலின்னு ஒரு அர்த்தம், அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற பந்தம் உலக பந்தங்களெல்லாம் விட்டுடுத்து அப்படின்னு சொல்கிறார். இது சுவாமியுடைய வாழ்க்கையில் கண்கூடு. சுவாமிகள் சின்ன வயசுலேருந்து ராமாயண பாகவதத்தை விரும்பி படிச்சிருக்கார். அந்த ராமாயண பாகவதத்தில் உண்மையாக உபாசிக்கணும்னா பணத்தில் ஆசை வைக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்ததுனால அவருக்கு அதிகம் பணம் சேரலை. ஆனால் நிறைய ராமாயண பாகவதத்தை படிக்கிறதுக்கு அவருக்கு கிடச்சது, நேரம் கிடச்சிது. அது மாதிரி நிறைய அதை உபாசனை பண்ணி அது மூலமாக பக்தர்களுக்கு அவளுடைய கஷ்ட நிவர்த்தி கொடுத்தார், வரங்களெல்லாம் கொடுத்தார். அவள்லாம் ரொம்ப பக்தியாக இருந்தா, அவளுடைய அன்பு இருந்தது. ஆனால் சுவாமிகள் அந்த மாதிரி மத்தவா வந்து உங்களால் எங்களுடைய கஷ்டம் தீர்ந்ததுன்னு சொன்னால் அது மூலமாக தனக்கு ஒரு கர்வம் வரத்துக்கு இடமே கொடுக்க மாட்டார். நான் என்ன பண்ணேன், சுந்தரகாண்டம் அதை படித்தா அந்த சுந்தரகாண்டம் மாருதி அனுகிரகம் பண்ணார், நம்ம கையில் ஒன்றும் இல்லை, நம்முடைய அவளுடைய பகவானுடைய அருள் நமக்கு ஏற்படுவதற்கு நம்ம பாத்திரமானோம்னா அந்த ரிஷிகள் சொன்ன காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னால் இல்லைன்னு அதை சொல்லிடுவார். சுவாமிகள் வாழ்க்கையில் மேலும் மேலும் கஷ்டங்கள் வந்து இந்த உலக வாழ்க்கையில் இன்பம்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு பகவான் அவருக்கு காமிச்சபோது அதே அனுகிரகம் எடுத்துட்டார். அவருக்கு 28 வயசு பையன் ஒருத்தன், நாராயணன் பேர், சுவாமிகள் மாதிரியே ராமாயண பாகவதெல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு பையன் திடீர்னு கிட்னி ஃபெயிலியர் ஆகி 28 வயசில் காலம் ஆகிட்டான். சுவாமிகள் அதுக்குள்ளே சன்னியாசம் வாங்கிட்டார். அதனால் அவர் அன்னைக்கும் அவருடைய குருவாயூரப்பன் பூஜை பண்ணிட்டு அன்னைக்கும் பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருந்தார். நினச்சி பார்க்க முடியுமா, அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத, கொஞ்சம் கூட உலகத்தில் பந்தமே இல்லாத ஒரு தூய்மையான ஒரு குடும்பப்பற்றும் பணத்தில் பற்றும் இல்லாத ஒரு தூய்மையான ஒரு ஜீவன். இதில் இன்னும் ஆச்சரியம் என்னென்னா, எந்த ராமாயணத்தையும் பாகவதத்தையும் அவ்வளவு ஆசையாக உபாசனை பண்ணாரோ அதில் கூட அவருக்கு அதிக பற்று இல்லை அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். ராமாயணத்தில் அவருக்கு அயோத்தியா காண்டம் ரொம்ப பிடிக்கும். அயோத்தியா காண்டம் ரொம்ப சோகரசம் ஜாஸ்தி. ராமர் காட்டுக்கு போகிறார், பரதன் அப்பா காரியம் பண்ணுறான், ரொம்ப சோகரசம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் எல்லோரும் ராமனை கொண்டாடுவா, ராமனுடைய ஸ்தோத்திரம் நிறைய வரும். அந்த அயோத்தியா காண்டம் சுவாமிகள் சொல்லார், என்னுடைய சியர்டு சோல்க்கு, SEARED, சியர்டு. சுவாமிகள் அழகான இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துவார், அதெல்லாம் டிக்ஷனரி தான் பார்க்கணும். அவ்வளோ சியர்ட்னா நஞ்சு போன என்னுடைய ஆத்மாக்கு, என்னுடைய மனசுக்கு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ கஷ்டத்தினால நஞ்சு போன என்னுடைய மனசுக்கு இந்த அயோத்தியா காண்டத்தில் இருக்கிற பேத்தோஸ் ரொம்ப ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்வார். அதனால் அயோத்தியா காண்டத்தை ரொம்ப விரும்பி படிப்பார். 9 நாளில் அயோத்தியா காண்டத்துக்கு 2 நாள் தான், ஆனால் 3 நாள் படிப்பார். மெது மெதுவாக அதை கஞ்சலத்தோடு படித்து படித்து 3 நாள் முடிப்பார். ஆனால் பாக்கி போர்ஷனை படித்து 9வது நாள் காத்தால 10வது மணிக்கு ராமாயணம் பட்டாபிஷேகம் படித்து பூர்த்தி பண்ணிடுவார். அந்த மாதிரி அவரால் அந்த ஃபோக்கஸ் அந்த கான்சன்ட்ரேஷன் வச்சு அவரால் படிக்க முடிஞ்சது. அப்படி பிரியமாக இருந்த அந்த அயோத்தியா காண்டத்தில் சேஷாத்ரி சுவாமிகள் புஸ்தகம் ஒன்று கிடச்சிது. அதில் சேஷாத்ரி சுவாமிகளுடைய உபதேசங்கள் 108 இருக்குது. குழுமணி நாராயண சாஸ்திரிகள்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். அதில் ஞானம் பிறக்கும் உண்மை விளங்கும் ராமாயணம் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தை 7 தடவை திருப்பி திருப்பி வாசித்து கொண்டே இரு அப்படின்னு ஒரு உபதேசம். இதை பார்த்ததுலேருந்து சுவாமிகள் வந்து மகான்கள் சுந்தரகாண்டத்தை தான் ஞானத்துக்கு சொல்கிறா, அதனால் நான் சுந்தரகாண்டமே அதிகம் படிக்கிறேன் அப்படின்னு சுந்தரகாண்டத்தை நிறைய பாராயணம் பண்ணார். ராமபக்தியில் சுவாமிகள் சாக்ஷாத் ஆஞ்சநேயராகவே இருந்தார். அதே மாதிரி கிருஷ்ண பக்தியில் கோபிகளை போல இருந்தார். ஸ்ரீ தாதாயை ஸ்வாஹா அப்படின்னு பிருந்தாவனத்துலேருந்து மிருத்திகை கொண்டு வந்து வச்சு தினம் அதை இந்த மந்திரத்தை சொல்லி தலையில் போட்டுவார். அது மாதிரி ராதாதேவியை போல் கிருஷ்ண பக்தி அவருக்கு. சுவாமிகள் அந்த மாதிரி ராமாயணம் படிச்சுட்டு இருந்தார். மகாபெரிவா கிட்ட பாகவத பிரவச்சனம் பண்ணும்போது ஒரு விராம வேளையில் ஒரு அங்கே வாக்கியார்த்த சதஸ் நடக்கிறது, வித்வாங்கெல்லாம் கூடியிருக்கா. சுவாமிகள் வாசலில் உட்காந்துட்டு கேட்டுருக்கார், பெரியவாள் இருக்காளே அழகாக இதாக பேசுவான்னு. அப்போ பெரியவா அவர் உள்ளே வந்து உட்கார சொல்லுங்க ஒன்றாராம். இவர் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஒரு சாஸ்திரமும் படித்தது கிடையாது, வித்வான்கள் சபை அப்படின்னு சொன்னபோது அப்படின்னு இவர் பக்கத்தில் சொல்லிட்டுருக்கார். வந்து சொன்னவாட்டை பெரியவா அங்கேருந்து வித்வான்கள் கிட்டே சொல்கிறாராம், கல்யாண ராமபாவத சர்வசாஸ்திர விசாரதா, எல்லா சாஸ்திரத்துலேயும் தெளிவாக கற்றவர் அப்படின்னு அர்த்தம். சர்வசாஸ்திர விசாரதா, அவர் பாகவ சாஸ்திரத்தில் மூழ்கியிருக்கார், வந்து உட்கார சொல்லும் அப்படின்னாராம். இவர் காலில் வர மாதிரி உடனே இவர் போய் அங்கே உட்காந்துனாராம். அப்புறம் மற்றவாள்கிட்ட சொன்னாராம், பெரியவா என்ன பாகவத சாஸ்திரத்திலேயே மூழ்கணும் அப்படின்னு சொல்கிறா, நான் மூழ்கி இருக்கேன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியமான தன்னுடைய ராமாயண பாராயணத்தை வருஷத்துக்கு 5 தடவை ராமாயண நவாகம்னு வச்சுண்டு பாக்கி எல்லா நேரமும் 7 நாளில் சப்தாகம் பண்ண வேண்டியது, 8வது நாள் மகாத்தியம் படித்து திரும்பவும் ஒரு சப்தாகம், இப்படி திரும்ப 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 பாகவத சப்தாகம் பண்ணிகிட்டே இருந்தார். குருவாயூரில் போய் உட்காந்துட்டு திரும்ப 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 பாகவத சப்தாகம் பண்ணியிருக்கார். அப்படி பெரியவா வாக்கில் அவருக்கு பக்தி, அப்படி தன்னுடைய பாகவதத்தில் இருந்த பிரியம். உடம்பு கொஞ்சம் முடியாமான போது விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்கா, அதனால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நிறைய படிக்கிறேன் அப்படின்னு படித்தார். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்க சொல்லி கேட்டார். அதுக்கப்புறம் உடம்பு இன்னும் தளர்ந்தபோது ராமநாமத்தே எல்லா அடங்கியிருக்கு அப்படின்னு, இந்த ராமநாமத்தையும் நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தார். அந்த பாகவதத்துலேயோ ராமாயணத்துலேயோ அவருக்கு இருந்த பக்தி ந பூத்தோ ந பவிஷ்யதி அப்படி இருந்தது. ஆனால் அதை பற்றி அவருக்கு ஒரு வேனிட்டி கிடையாது, என்ன தான் என்னால் தான் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. அது மேலே ஒரு அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. அது மூலமாக எந்த பகவான் அடையணுமோ அந்த லயத்தை அடைஞ்சிட்டார். அதனால் அவர் அதை பற்றி ஒரு பிடிவாதமே வச்சுக்கல. அது மாதிரி அவர் ஒரு கிருஷ்ண விக்கிரகம் வச்சுருந்தார், குருவாயூரப்பனுடைய விக்கிரகம். அந்த பண்ணி கொடுத்தவா அவ்வளோ பிரியமாக அதிகமாக தங்கம் கலந்து ஒரு ஓரடிக்கு சாட்சாத் குருவாயூரப்பனை போலவே ஒரு சுவாமி, இப்போவும் அதிஷ்டானத்தை வச்சு பூஜை பண்ணிட்டுருக்கா. அந்த சுவாமியை அந்த குருவாயூரப்பனை சுவாமிகள் அவ்வளோ ஆசையாக தன்னுடைய சொந்த குழந்தையை போல் அதுக்கு பூஜை பண்ணுவார். எளிமையான பூஜையாக தான் இருக்கும், ஆனால் அவர் அந்த ஆசையாக பண்ணுற அலங்காரமும் அந்த ஒரு மாலை எடுத்து போட்டு அந்த குருவாயூரப்பன்னா நாராயணியம் பாகவதம், கணக்கற்ற தடவை அந்த எத்தனையோ ஆயிரம் ஆவர்த்தி சுவாமிகள் நாராயணியும் படிச்சிருக்கார் அந்த சுவாமிக்கு. அதனாலேயே ஜொலிக்கும், நேராக பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த சுவாமி. அந்த சுவாமியை வச்சு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி ஆரத்தி எடுத்துட்டு சுவாமிகள் சுடக்கப்படுவார். குழந்தையோட அழகுக்கு திருஷ்டி வந்துட போகிறதுங்கிற மாதிரி அந்த அழகை பார்த்து அப்படி ரசிப்பார். ஒரு ஆற்றில் கூப்பிட்டான்னா அவர் பூஜை எடுத்துன்னு போவார். உங்கள் பூஜைக்கு ஏதாவது வேணுமா, ஏற்பாடு பண்ணவா அப்படின்னு கேட்பா. சுவாமி எழுது, என்னுடைய சொந்த பூஜை, நான் அர்ச்சனைக்கு துளசி தளம் கொண்டிருக்கேன், நைவேத்தியத்துக்கு திராட்சை கொண்டிருக்கேன், பால் பசும்பால் கிடச்சா அபிஷேகத்துக்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்வார். அவர் அதுக்கு மேலே மற்றவாள் எதிர்பார்க்க மாட்டார், ஆனால் அவருக்கு ரொம்ப பிரியம் உண்டு, ஆசையாக ஏதாவது கொண்டு வச்சா பண்ணுவா. சுவாமிகள் வந்து நன்னா பழகினவா வந்து என்ன ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு கேட்டேன்னா, எங்கிட்ட எல்லாம் இருக்குது, நான் என்னோடய பூஜை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்வார். ஒரு விளையாட்டாக ஒரு வாட்டி சொன்னார், இப்போ மாப்பிள்ளை வரான்னா வந்து இறங்கின பின்ன மாப்பிள்ளைகிட்ட உங்களுக்கு சாப்பிடணுமா என்ன சமைக்கணும் அப்படின்னு கேட்பாளா. வரத்துக்கு முன்னாடி எப்போ ராத்திரி 12 மணிக்கு ட்ரெயினில் வந்து இறங்கினா கூட சுட சுட சமைச்சு வச்சு அப்பளம்லாம் பொறிச்சு வச்சுக்க மாட்டாளா. அந்த மாதிரி பகவானுக்கு என்ன பண்ணணும்னா அவாவா பிரியத்தில் பண்ணணும், நம்மகிட்ட கேட்டு நம்ம இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்கிறது கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்வார். அந்த மாதிரி தன்னுடைய குழந்தை காட்டிலும் ஜாஸ்தியாக அந்த குருவாயூரப்பன் அனுபவிச்சிருந்தார், அப்படி பூஜை பண்ணியிருந்தார். அந்த குருவாயூரப்பனை எனக்கப்புறம் யார் பூஜை பண்ணுவா, இது என்ன ஆகுமோ அப்படின்னு அவருடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட கவலைப்பட்டு பேசினதில்லை. இன்றைக்கி அதிஷ்டானத்தில் வச்சு அப்படி அமோகமாக பூஜை பண்ணி அவர் அமோகமாக அந்த குருவாயூரப்பன் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த பற்றற்ற தன்மைக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி மடத்தில் பழகும்போது பெரிவாட்டை அவ்வளோ பக்தியாக இருந்தார், குலமகளை போல் பக்தியாக இருந்தார். பெரிவா ஒரு தன்னுடைய கணவனுக்கு யாராவது வேண்டாதவாளாக இருந்தால் எப்படி ஒரு பெண் அவாய்ட் பண்ணிடுவாளோ அந்த மாதிரி பெரிவாட்டை பக்தி இல்லாத வாழ்கிட்ட வச்சுக்கவே மாட்டார், கொஞ்சம் கூட எந்த சங்கமும் வச்சுக்க மாட்டார். பெரிவாட்டை அவ்வளோ பக்தியாக இருந்தார். அதே நேரத்தில் அந்த மடத்தில் நமக்கு ஒரு கௌரவம் கொடுக்குறா, பெரிவா அவ்வளோ பூஜமாக வச்சுருக்காங்கிறத வெளியில் யாருக்கும் தெரியாது. அது மூலமாக தனக்கு எந்த ஒரு லாபம் ஏற்படணும் அப்படின்னு எதிர்பார்க்காம அதை பற்றி தனக்கே ஒரு கௌரவம் கூட வராமல், நான் ஒரு பெரிவா என்னை மதிக்கிறா அப்படிங்கிற எண்ணமே வராமல் ஏதோ அனுகிரகம் பெரிவா உட்காந்து கேட்குறா வாக்ஷுத்தி அப்படின்னு அவ்வளோ பக்தியாக அவ்வளோ வினயமாக அந்த காரியத்தை அந்த பிடிவாட்டை போய் பிரவச்சனத்தை பண்ணிட்டு வருவார். அந்த மாதிரி காமாட்சி கட்டாட்சத்தை பிடிச்சுண்டா உலகத்தில் நமக்கு ஒரு கர்வமோ உலக விஷயங்களில் பந்தமோ, ஏன் ஈசனோடாயினும் ஆசையர் மீன்கள் அப்படின்னு அந்த பகவானிடத்தில் கூட ஒரு கர்வம் வராது. எந்த அந்த உண்மையோ அந்த உண்மையில் லயிச்சிடுவா அப்படிங்கிறது சுவாமிகள் வாழ்ந்து காமிச்சார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.